நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிலைமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று காலைதான் மீண்டும் 3 கேள்விகள் வந்திருந்தது 2 அன்பர்களிடமிருந்து. அவற்றுக்கு விடை காண்போம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவது கேள்வி, ஐயா இப்போது கோடை காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, வகுப்புக்குள் ஆசனம் போடுவதற்கும் சத்சங்கத்திற்கும் வரும் மாணாக்கர்களுடைய தொகை குறைந்ததை அவதானிக்கின்றேன். அதை யோசிக்கும் போது எனக்கு சிறு கவலையாக இருக்கின்றது. இப்படியான அற்புதமான கிரியா யோகா ஆசனங்களையும் சத்சங்கங்களையும் தவற விடுகின்றார்களே என்று யோசிக்கின்றேன். அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, எப்படி அவர்களை ஊக்குவிக்கலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நல்ல கேள்வி. உலகியலில் இதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நிச்சயமாக மனவேதனைப்பட வேண்டும். என்னடா ஒருவரும் ஒழுங்காக வரவில்லையே, இந்த கோடை காலத்தில் விடுமுறைகள் எடுக்கின்றார்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக வரவில்லை என்று யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் அதையும் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும், சென்று கொண்டிருக்கின்றோம். அதன்படி பார்த்தால் இதற்குரிய பதிலை எங்களுக்கு முதல் என்ன விளங்க வேண்டும் என்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் ஒன்றையும் செய்பவர்கள் அல்ல. இதை சொல்லளவில் எடுத்திருக்கின்றோம், கேள்வி கேட்டல் மூலம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் அதை மேலும் மேலும் சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஆகவே அந்த உணர்வை நோக்கி போய்கொண்டிருந்தால் இது கேள்வி அல்ல. அதற்கு இரண்டாவது விளக்கம் சைவ சித்தாந்தம் தருகின்றது. என்னவென்றால், அவரவர் வினைப்படி அவரவர் வந்தனர். அது அடுத்த விளக்கம். அது என்ன மாதிரி இதில் பொருள் கொள்ள வேண்டுமென்றால், வகுப்புக்கு வருவது வராது வராமல் விடுவதெல்லாம் அவரவர்களுடைய வினை. ஆகவே அதை பற்றி நாங்கள் ஏன் மற்றவர்கள் சிந்தித்து கவலைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அது அவர்களுடைய பிராயச்சித்தம் என்றும் சொல்லுங்கள், அல்லது அவர்களுடைய வேறு பணிகளால் அவர்களுக்கு வர முடியாமல் விட்டுவிட்டது, அந்த பணியை கொடுத்ததும் அந்த இறைவன்தான். ஆகவே அது அவர்களுக்கு வந்த வினைப்படி வருகின்றார்கள். வினை என்றதை இங்கு நீங்கள் ஒரு கூடாத விடயம் என்று எடுக்கக்கூடாது. வினை என்றால் மறந்து விடாதீர்கள், சைவ சித்தாந்தத்தில் நல்வினையும் தீவினையையும் சேர்த்துத்தான் வினை என்று சொல்கின்றோம். வினை என்றால் கெட்டதல்ல, நல்லதும் கூட. அது இரண்டாவது விளக்கம். மூன்றாவது விளக்கம் வள்ளலாருடைய விளக்கம். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மிகவும் அற்புதமான ஒரு சொல்லு. அதற்கு நான் என்னுடைய மகனைத்தான் நினைத்து பார்ப்பேன். அவர் இயலாத பிள்ளையாக இருந்தாலும் கனடா சங்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வகுப்புக்குரிய 16 பாயையும் எடுத்து போடுவார். அவர்கள் வருகிறார்கள், வரவில்லை, அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு உலகியல் முறையில் பலர் அறிவித்திருப்பார்கள் தாங்கள் வரமாட்டோம் என்று. நான் அவருக்கு சொல்வேன், அவர்கள் இன்று வரமாட்டார்கள், நீங்கள் போட தேவையில்லை என்றாலும் கேட்க மாட்டார், விரித்து விடுவார் பாயை. அதே நேரம் வகுப்பு முடிந்ததும் சுத்தி வைப்பார் பாயை. இதிலிருந்து நாங்கள் அந்த சிறுவனிடமிருந்து அறிய வேண்டியது என்ன? எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவரச் செய்ய வேண்டும். வகுப்புக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள், சத்சங்கத்தில் எத்தனை பேர் இருந்து கேட்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல. நாங்கள் செய்யும் தொண்டினை இறைவன் எங்களை கருவியாக வைத்து பயன்படுத்துகின்றார், அதை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது மிகவும் பெரிய ஒரு பாடம் நாங்கள் கற்க வேண்டும். அந்த தொண்டிலிருந்து நாங்கள் வழுவக்கூடாது. அதற்கு என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சுவாமிராம் அவர்கள், நான் அப்போது அவருடைய சத்சங்கங்களில் எல்லாம் இருக்கும்போது சொல்லுவார், இதே கேள்வியை அந்த சத்சங்கங்களிலும் சாதகர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்லுவார், யோகி ராமையா அவர்களுடைய முறைப்படி எந்த விடயங்கள் கிரியா யோகத்தில் நடந்தாலும் அது பூஜைகளாக இருக்கலாம், சத்சங்கங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கலாம், எது நடந்தாலும் அட்டெண்டன்ஸ் என்று சொல்லுவார் யோகி ராமையா அவர்கள். வருபவர்களுடைய பெயர்கள் எடுக்கப்படும். அதில் அவர் என்ன செய்வார் என்றால், முதல் ரெண்டு இடத்தை அதை அவர் ஃப்ரீயாக விடுவார். மேலே முதல் ரெண்டு கோடுகளையும், ஒன்று பரம்பொருளுக்கு, ஒன்று பாபாஜிக்கு. அதன் பின் தான் மற்றவர்களுடைய பெயர்கள் பதியப்படும். அதை வைத்து விளக்கம் கொடுப்பார் அந்த இப்போ வந்த கேள்விக்கு. அவருடைய காலத்தில் நான் கேட்ட பதில் அவர் மூலம். எங்களுடைய வகுப்பில் சத்சங்கங்களில் எல்லா அருளாளர்களும் இருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளங்க வேண்டும். கேள்வி வருகின்றது உலகியலில், எங்கே இருக்கின்றார்கள் ஐயா? எங்களுடன் தான் இருக்கின்றார்கள், காணவில்லையே, காண முடியாது, ஏன் சூட்சுமமாக இருக்கின்றார்கள். ஆகவே அதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்தில் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம். அது உணர்வு மூலமாகத்தான் அறியலாமே தவிர ஒருவருக்கு விளங்கப்படுத்தியோ அல்லது அதை அந்த சூட்சும நிலையை காட்டவோ எங்களால் முடியாது. ஆகவே அது மிகப்பெரிய உண்மை. ஆகவே ஒருவரும் இல்லை. ஒரு முறை நான் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தேன். அவருடைய சொல்லை கேட்டபின் அந்த காலத்தில் துவக்கத்தில் அவர் வந்தார் சங்கத்திற்கு. கேட்டார், என்ன வகுப்புக்கு ஒருதிலும் வரவில்லையா என்று? இல்லை என்று சொன்னேன். அப்ப நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன முறைப்படி நான் வகுப்பை நடத்துகின்றேன் என்று. புரிந்து விட்டீர்களே என்று சொன்னார். அவ்வளவுதான். அதற்கு பின் நானும் அவரும் அதை பற்றி கதைத்தோம், தமாசாகவும் கதைத்தோம். நான் சொன்னேன், அதோ பாருங்கள் ஐயா, அந்த பாயில் பாபாஜி செய்கின்றார், இந்த பாயில் அன்னை செய்கின்றார், அந்த பாயில் அம்மான் செய்கின்றார், அந்த பாயில் அகஸ்தியர் செய்கின்றார் என்றெல்லாம் ஒரு தமாசாக கதைத்தேன். ஆனால் உண்மையைத்தான் பேசினேன். ஆகவே இப்படி யாருக்காவது எங்களுடைய வகுப்புகளில், சத்சங்கங்களில், இப்படியான கூட நாட்களில் வகுப்புக்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் அதை பற்றி நீங்கள் ஒரு சிறு துளி கூட துக்கப்படவோ கூடாது, ஓ மன கஷ்டப்படவோ கூடாது. அது மிகவும் முக்கியம் என்பது நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்து நீங்கள் அந்த தவறை செய்யாது. இந்த பரம்பொருள், இந்த பாபாஜியின் விடயங்களை நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வீடு பெற்றை அடையும் வழியை நீங்கள் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த அன்பருக்கு அந்த கேள்விக்குரிய பதிலை கொடுக்கின்றேன். அதே அன்பர் அடுத்த கேள்வி போட்டிருந்தார். கிட்டத்தட்ட இந்த சாரத்துக்குரிய கேள்விதான். அது என்னவென்றால், இப்போது நான் உங்களுடைய சத்சங்கத்தில் இருக்கின்றேன் ஐயா. நான் முதல் கேள்வி கேட்டேன், மற்றவர்களே ஆர்வமாக வருவதில்லை, விட்டுவிட்டு வருகின்றார்கள், நேரம் இருக்கும்போது வருகின்றார்கள் என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்னேன். இரண்டாவது கேள்வியை அவர் வைத்தார், தன்னை வைத்தார். நான் ஒழுங்காக வருகின்றேன், சத்சங்கங்களை கேட்கின்றேன், அதற்கு மேலாக இப்போ ஆர்வப்பட்டு சைவ சித்தாந்த புத்தகங்கள் இன்டர்நெட்டில் கிடைத்தால் அல்லது வேறு விதமாக கிடைத்தால் அந்த புத்தகங்களை பிரட்டி பார்க்க விரும்புகின்றேன், சில நேரங்களில் பார்க்கின்றேன். நான் போகும் பாதை சரியா? இவற்றையெல்லாம் செய்வதற்கு நான் என்னுடைய உலகியல் நேரத்தை செலவிடுகின்றேன். என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து உலகியத்தில் வாழ்ந்து கொண்டு போகாது, முழுமையாக அதில் இருக்கும் நேரத்தை எடுத்து இதற்கு செலவழிக்கின்றேன். இதற்குரிய காரணம் என்ன? நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி வீடு பேற்றை அடைவதற்குரிய காரணம்தான் இந்த அறிவை பெருக்கும் காரணம். ஆகவே இந்த வீடு பேருக்காக நான் செல்கின்றேன் என்பது எனக்கு புரிந்து கொண்டேன். ஆனால் இடையில் நின்று ஒருக்கா திரும்பி பார்க்கின்றேன், நான் செய்து கொண்டு போவது சரியா என்று. சரியென்றும் புலப்படுகின்றது, இருப்பினும் அதை ஒரு கேள்வியாக போடுகின்றேன் ஐயா என்று சொல்லியிருக்கின்றார். அவருக்குரிய பதில், நாங்கள் என்னத்துக்கு இந்த சித்தாந்த நூல்களையும் இந்த சித்தாந்த அறிவுகளையும் அறிய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கை தான் முதலாவது. இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகின்றோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் உணராது வாழ்ந்து கொண்டு போகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை யாராவது எதிர்க்கலாம், ஆங்கிலத்தில் சேலஞ்ச் பண்ணலாம், உண்மை அதுதான். உணர்வதென்பது வாழ்க்கை எப்படி வாழ்கின்றோம் அது சரியா பிழையா என்பது மாத்திரமல்ல, அதனுடைய மூலத்துக்குள் சென்று பார்க்கவில்லை. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, அதில் என்ன என்ன அதில் ஈடுபடுகின்றது, அந்த வாழ்க்கை சக்கரத்தில் அவற்றை நாங்கள் அவதானிக்கின்றோமா, அது எப்படி தொழிற்படுகின்றது, அதிலிருந்து என்ன மாதிரி நாங்கள் அதனுடைய முழு பலனையும் எடுக்கலாம், அதற்கு மேலாக வினை கொள்கை. வந்த வினை பிராப்த வினை, எடுக்கப் போகும்படி வினை ஆகாமிய வினை என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த ஆகாமிய வினையை குறைத்தலுக்கு இந்த ஞான அறிவு முக்கியம், சித்தாந்த அறிவு முக்கியம், சைவ சித்தாந்த அறிவு முக்கியம். அதைத்தான் எங்களுக்கு எங்களுடைய உடல், எங்களுடைய உயிர் பதி பதி பசு பாசம் இந்த மூன்று நிலைகளும் மிகவும் விளக்கமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவற்றை அறிந்தால்தான் நாங்கள் அந்த நிலைகளில் எங்கு எங்கு இருக்கின்றோம் என்று சிறிது சிந்தித்து பார்க்கவது நீங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு மேலாக ஒருடம் இருக்கின்றது, அது என்ன? பரம்பொருள். இவற்றை நாங்கள்தான் செய்கின்றோம், நான் தான் செய்கின்றேன் என்று இப்போது உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவதற்காக நான் சொல்லலாம். ஆனால் அதற்கு மேலாக நான் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லா செயலும் சிவனால் பரம்பொருளால் செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதற்காக அவன் செய்வான் என்று விட்டு நாங்கள் எங்களுடைய உடையங்களை பார்த்து கொண்டு திரியவும் கூடாது. நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், அந்த திருவருள் உங்களுக்கு சிறிது சிறிதாக வந்து சேரும். அந்த திருவருளால் நீங்கள் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு போவீர்கள். அந்த நிலை மாற்றம் என்னத்தை உங்களுக்கு தரும்? என்னுடைய நண்பர் சொல்லுவார், மடை மாற்றம் என்று. அவர் அந்த மடை மாற்றம் என்று சொல்லும் சொல்லையே நான் அவர் சொன்ன பின்தான் இந்த உலகத்திலே எனக்கு அந்த சொல்லே எனக்கு கிடைத்தது. அது சைவ சித்தாந்தத்தில் பயன்படுத்தப்படும் சொல்லு. ஆகவே எங்கள் நிலையை நாங்கள் மாற்றுவதற்கு இப்படியான ஞான நூல்கள், அறிவு நூல்கள் நாங்கள் படிப்பதுதான் அதற்குரிய வழிமுறையில் முதலாவது நிலை. ஆகவேதான் இதை படிப்பது என்றுதான் இவ்வளவு நாளும் எங்களுடைய நிலையில் சிந்தித்து கொண்டிருந்தோம். இப்போது சைவ சித்தாந்தம் மேலதிகமான தகவலை தருகின்றது. இதை நாங்கள் படிக்கக்கூடாது, பயில வேண்டும். அதையும் சில சத்சங்கங்களில் சிறிது விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். பயிலுதல் என்பது படித்தல், படித்தல், மீண்டும் படித்தல், மீண்டும் மீண்டும் படித்தல், மீண்டும் 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 படித்தல், தெளிதல், உணர்தல், நிட்டை கூடுதல். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு தான் செல்லும் வழி சரியா, தன்னுடைய உலகியல் நேரத்தில் சிறிது நேரத்தை எடுத்து இதற்கு செலவழிக்கின்றேனே, சரியான முறையில்தான் என்னுடைய நேரம் செலவழிக்கப்படுகின்றதா என்று ஒரு கணம் நின்று திரும்பி பார்க்கின்றார் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்கள் போகும் வழி சரியான வழி, ஆனால் எல்லாம் இறை அருளால் தான் செய்யப்படுகின்றது. ஆகவே நான் போற வழி சரி வழி என்று சொல்லி ஆணவப்படக்கூடாது. அவன் அருள் இருந்தால்தான் உங்களால் அதில் பயணிக்க இயலுமே தவிர, எந்த விஷயத்தையும் இந்த உலகியலில் செய்ய இயலுமே தவிர உங்களால் ஒன்றுமே முடியாது. அது யோகியார் அவர்கள் எங்களுடைய குருநாதர் அதை ஒவ்வொரு சத்சங்கத்திலும் தனக்குத்தானே ஞாபகப்படுத்துவார். நான் ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் பாபாஜி செய்கின்றான் என்று சொல்லுவார் சாதகர்களுக்கு. நான் நத்திங் என்று சொல்லுவார். அந்த விடயத்தை வாயினால் மாத்திரம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்காது, சிறிது சிறிதாக உணர்வு நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வரும் போதுதான் நாங்கள் அதனுடைய முழு விளக்கத்தையும் பெறலாம். ஆகவே அவற்றை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இறுதிச்சாரமாக, நாங்கள் இவற்றையெல்லாம் ஏன் செய்கின்றோம், படிக்கின்றோம், வீடு பேறு அடைவதற்கு. எப்போது இந்த வீடு பேறு அடையப் போகின்றோம்? ஏதோ ஒரு பிறப்பில், அதுதான் எங்களுடைய இறுதி நிலை என்பதை படிக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஏன் இவற்றை இந்த இந்த அறிவு நூலை படிக்கின்றோம் என்றால், ஆணவ மலத்தில் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை மீண்டும் பார்த்து விடுவோம். அந்த ஆணவ மலத்தில் அகப்பட்டிருக்கின்றோம் என்பது அந்த இருளுக்குள் இருக்கின்றோம். அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டுமென்றால் இந்த ஞான நூல்களை படித்து அந்த ஒளியை நாங்கள் எடுக்க வேண்டும், திருவருள் என்பதை. அதுதான் காரணம். சரி, அப்படி எடுக்க வேண்டுமென்றால் இந்த நூல்களை படிக்கின்றோம், இந்த நூல்களை படிப்பதால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று அடுத்த கேள்வியை கேட்டால், இந்த அன்பருடைய கேள்வியை வச்சு கொஞ்சம் உள்ளுக்குள் கொண்டு செல்கின்றேன். இந்த நூல்கள் மூலம் எங்களுடைய உடலில் நடக்கும் விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். இந்த பொறிகளின் விடயங்களை மிகவும் மிகவும் அறிய வேண்டும். வெளிப்பொறி, உட்பொறி, அதாவது ஐந்து கருவிகள், வெளிக்கருவிகள், உட்கருவிகள் நான்கு: மனம், சித்தம், அகங்காரம், புத்தி. ஆகவே இந்த செயல்பாடுகளை படித்திருக்கின்றோம். அதை நான் மீண்டும் சொல்லவில்லை. என்ன மாதிரி இந்த வெளிக்கருவிகள், உட்கருவிகள் எல்லாம் உடலில் தொழிற்படுகின்றது, அதன் மூலம் நாங்கள் எப்படி வினைகள் செய்கின்றோம், எப்படி அதிலிருந்து தப்பலாம், எப்படி இந்த ஐந்து பொறிகளையும் நாங்கள் அடக்கலாம், அதுதான் அடிப்படை கருத்து. அதற்குத்தான் இந்த ஞான நூல்கள் விளக்கங்கள் தருகின்றன. அதை ஒரு உபமானமாக பார்க்க வேண்டுமென்றால், இந்த ஐந்து பொறிகளும் யானையைப் போல பலம் கொண்டதென்று பேராசிரியர் சொல்கின்றார். அப்படியான பலத்தை எப்படி யானையை அடக்கின்றார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒரு உபமானத்திற்கு அங்குசம் என்று சொல்லும் ஒரு சின்ன குச்சியால் யானையை அடக்கின்றார்கள். அந்த பெரிய யானை பலத்தை, அந்த பாகன், அந்த அங்குச குச்சியால் அந்த பெரிய பலங்கொண்ட யானையை அடக்குவது போல, எங்களுடைய ஐந்து பொறிகள், ஐந்து யானைகளுக்கிடையில் நாங்கள் அகப்பட்டு நிற்கின்றோம். அந்த ஐந்து யானைகளை உலகியல் முறையில் அடக்க முடியாது, அது உங்களை துவம்சம் செய்துவிடும். ஆகவே எங்களுக்கு அந்த அங்குசம் தேவை. உபமானத்தில் வந்த அங்குசம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவை. அந்த அங்குசம் என்ன? அதைத்தான் இந்த நூல்கள் விளங்கப்படுத்தி இறுதியாக அந்த அங்குசம் என்றால் திருவருள் என்பதை எங்களுக்கு கொடுக்கின்றது. ஆகவே அதை உணர்ந்தோமானால் எங்களுடைய சாதனைகளையும் நாங்கள் பெருக்கலாம். இந்த வழியில் சென்று நாங்கள் எங்களுடைய வீடு பெயற்றை என்றோ ஒரு நாள் அடையலாம். அதுதான் இந்த ஞான நூல்கள் எங்களுக்கு தரும் அறிவு ஒளி. ஆகவே பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இவை எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு நன்றி சொல்லி, இன்று வந்த மூன்று கேள்விகளில் ரெண்டுக்கு மாத்திரம் என்று விடை சொல்லி, உங்களை இப்போது அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றேன். இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்போம். இது சார்ந்த கருத்துக்களை அதன் இருந்து சில அறிவுகளை பெற்று அதை பாவிப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இன்று இறைவன் ஐயா அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் இருக்கும் இடத்தில் இணைப்பு கிடைக்காததால் உங்களுடன் தொடர்புக்கு வர முடியாது என்று தகவல் அனுப்பியிருக்கின்றார். இப்போது வாசித்து பார்த்தேன் சிறிது நேரத்துக்கு முதல். ஆகவே அவர் இன்று தொடர்பில் இல்லை. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமஹ.
வழக்கம் போல் இங்கே சத்சங்கம் நல்ல சிறப்பாக பாபாஜியுடைய கருணையால சிறப்பாக கேட்ட கேள்விக்கும் கேட்காத விஷயத்துக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் சிறப்பாக இன்றைய ஒரு பொழுது சிறப்பாக சிவப்பொழுதாகவும் யோக சிந்தனையாகவும் நடத்தி வைத்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு ஒரு முக்கியமான எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம சத்சங்கத்துல கலந்துக்கணும் என்ற ஒரு பெரும் ஆர்வம் எனக்கு. ஆயிரம் பிள்ளைகள் இருந்தாலும் தாம் பிள்ளைகள் நமக்கு ரொம்ப பெருசு என்ற அளவுல நான் எப்பயுமே அந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கோம். அதே மீறியே சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும். இன்றைக்கு பாபாஜியுடைய அருளால 10 நாள் ஒரு பெரிய புராணத்துடைய சொற்பொழிவு மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்த சித்தாந்த ரத்னம் என்ற ஒரு பட்டம் பெற்ற ஒரு முறையில சித்தம்பர கிரியா பாபாஜி யோகா சங்கம் மூலியமா கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பத்தோட சொன்னாங்க. பாபாஜியுடைய அருளால கலந்துக்கணும். அதே போல உங்களுடைய சத்சங்கமும் சிறப்பாக கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை எல்லாரும் உள்வாங்கி இன்னும் சிறப்பாக நீங்க உடைய வாழ்க்கைய செம்மப்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி நாங்க நிறைய சத்சங்கங்களை போய் கலந்துக்கிறோம். பெரிய புராணம் கேட்கறது, சைவ சித்தாந்தம் கேட்கறது, திருமந்திர கிளாஸ் போறது, இப்படி திருக்குறள் கிளாஸ் போறது, அங்க சில நல்ல விஷயங்களை போய் சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது. இந்த வகையில எனக்கு நீங்களும் வாய்ப்பு அடிச்சு பாபாஜி நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்களும் அந்த வாய்ப்பு கொடுத்து இன்னும் நீங்களும் அந்த வாய்ப்பை பெறணும். அதுக்கு பாபாஜி என்றும் துணையாக இருப்பார் என்ற சொல்லி சத்சங்கத்தை பின்னாடி வர்றவங்க கேள்வி பதில் கேட்பாங்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நான் இந்த முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறதுனால அதுல கலந்துக்கிறேன். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு நான் ஏற்படுத்திக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி,
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போல பாபாஜி திருவ பரம்பொருளின் ஆசியுடன் அதை மேலும் மெருகூட்டி அதன் முக்கியத்துவத்தை இன்று சுருக்கமாக பேசியிருக்கின்றீர்கள். அதுவும் மிகவும் முக்கியமான விடயம். மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு சாதகர்கள் சிவ தொண்டர்களை மிகவும் அருமையான விடயம். நன்றி சொல்லுவோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.